காட்ட வந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அறிவை கொடுப்பார்கள். அவர்களின் புனிதமிக்க பாதைகளை வாழ்ந்த புண்ணிய பெருமான்கள் அனைவரின் ஆகும் ஆசையினை
விரும்பியவனாக தொடர்கின்றேன். சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே, சமுதாயத்தினுடைய நேயர்களே, அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இல்லத்தில் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய முதல் ஜும்மா தொழுகை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். நாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த டைம் இருக்கிறதே, இட் இஸ் நாட் டைம் ஆஃப் வேஸ்டிங், இட் இஸ் டைம் ஆஃப் இன்வெஸ்டிங் என்றால் என்ன பொருள்? இந்த நேரம் வீணாக விரயமாகிற நேரம் அல்ல, நாம் இன்வெஸ்டிங் செய்யக்கூடிய நேரம். அதாவது அறுவடை செய்வது மறுமையிலே, மறுமையில் அல்லாஹுடைய நற்கூலியை அறுவடை செய்வதற்காக இந்த உலகத்தில் பயிர் செய்கின்ற நேரம்தான் இந்த பயன்மிக்க நேரம். காரணம் என்ன தெரியுமா? நோன்பு வைத்துக் கொண்டு பள்ளிவாசலே உட்கார்ந்தால் எல்லோரும் நினைத்துக் கொள்ளுங்கள், நவைத்து இழைத்திக்காஃபல் மஸ்திடி, அல்லாஹுடைய இல்லத்தில் இழைத்திக்காக இருப்பதை நினைத்துக் கொண்டேன் என்று நீங்கள் அமர்ந்தால் உங்கள் மூச்சுக்கள் கூட தஸ்பீஹாக பதிவு செய்யப்படுகின்றன. அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய இல்லத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு இழைத்திக்காஃப் என்ற எண்ணத்தோடு நாம் அமர்கின்ற நேரத்திலே நம்முடைய மூச்சுக்கள் கூட தஸ்பீஹாக பதிவு செய்யப்படுகின்றன. வெளியே சென்றவர்கள் இழைத்திக்காஃபுடைய வாய்ப்பை இழக்கிறார்கள், அந்த பெரும் பேச்சினை இழக்கிறார்கள். இழைத்திக்காஃப் என்பது ஒரு மிகச்சிறந்த அமல், அது ரமலான் மாதத்தில் எல்லா நாளும் தொடரும் சிறப்பு. இழைத்திக்காஃப் இறுதிப்பத்தென்றால் அதனுடைய தொடக்க காலம் நோன்பு என்றாலே இழைத்திக்காஃபோடு தொடர்புள்ளது. அதிலும் வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுடைய நாள் மிகச் சிறப்பான நாள். அந்த ஜும்மாவுடைய சிறப்பான நாளில் இழைத்திக்காஃப் இருப்பது சிறப்புக்கு சிறப்பானது. ஜும்மாவுடைய மார்க்க போதனை என்பது ஒரு மகத்தான இபாதத்து. பலரும் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல தொழுகை மட்டும் இபாதத்தல்ல, குர்ஆன் ஓதுவது சலவாத்து திக்ர் மட்டும் இபாதத்தல்ல, மார்க்க போதனை மகத்தான இபாதத்து. இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் இபாதத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். அதற்கு எடுத்துக்காட்டு வேண்டுமா? வழக்கமாக நாம் மத்தியானம் எத்தனை ரக்அத்து தொழுகிறோம்? வழக்கமாக 4 ரக்அத்து தொழுகின்ற நாம் இன்றைக்கு 4 ரக்அத்து தொழுதோமா? இல்லை. ஏன் தொழவில்லை? வழக்கமாகவே நண்பகல் தொழுகை முகர் என்ற பேரிலே 4 தொழுத நாம் சிறப்பான நாளில் 4-8 அல்லவா தொழ வேண்டும்? இருக்கிற தொழுகையை கூட்டுவதுதானே முறை, ஆனால் குறைத்துக் கொண்டோம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி குறைக்க சொன்னார்கள்? வழக்கமான தொழுகை 4 என்றால், சிறப்பான நாள் என்றால் அமரை சிறப்பாக செய்வதற்கு இபாதத்தை கூட்ட வேண்டும். ஆனால் கூட்டாமல் குறைக்க சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சிறப்பான நாளையிலே அல் ஹுத்துபத்தானி தக்கூமு மக்காமா ரக்அத்தைன் மினல் ஃபர்த், இரண்டு ஹுத்துபா ஓதப்பட்டதே அந்த இரண்டு ஹுத்துபாவும் ஃபர்லான தொழுகையுடைய இடத்தை பிடித்துக் கொள்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இங்கு நிகழ்த்தப்பட்ட ஹுத்துபா என்பது ஒரு சடங்கல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல, அல்லாஹுடைய ரசூல் கற்றுத்தந்த பாடம். அந்த கற்றுத்தந்த பாடம் மக்களுக்கு போய் சேர வேண்டும். எனவே அல் ஹுத்துபத்தானி இரண்டு ஹுத்துபாக்களும் ஃபர்லான இரண்டு ரக்அத்து தொழுகையின் இடத்தை பிடித்துக் கொள்கிறது. எனவே ஃபர்து தொழுகை 4 தொழ வேண்டிய நாம் இன்று நண்பகலில் 2 தொழுதோம் என்று சொன்னால் 2 தொழுகை எங்கே போய்விட்டது? அது ஹுத்துபாவில் சென்று விட்டது. அந்த ஹுத்துபாவுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? புனித ரமதானுக்கும் பிற மாதத்துக்கும் வேறுபாடு வேண்டாமா? சென்றவர்களை விட இருப்பவர்கள் குறைவு என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய இபாதத்தின்பால் உள்ள ஈர்ப்பு இருக்கிறதே, வசீகரம், அல்லாஹுடைய இல்லத்தின் பக்கம் இருக்கிற ஈர்ப்பு இருக்கிறதே, அது மகத்தான பேரு. அது கொடுத்தவை வைத்தவர் என்று சொல்வார்களே, அல்லாஹ் கொடுக்கின்றான், நாம் கொடுத்து வைத்தவர் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் வேதத்தை பற்றி தெரிந்து கொள்கிற ஆர்வம் இருக்கிறதே. இல்மு மார்க்க போதனை ஒரு இபாதத்தை, பள்ளிவாசலில் ரமதானில் தங்கியிருப்பது ஒரு இபாதத்தி. பழம் நழுவி பாலில் விழுந்ததைப் போல, சர்க்கரை குண்டத்திலே கரும்பு நட்டதைப் போல, சேலத்து மாம்பழத்தின் சீவல்களை தென்புதுகை மலைத்தேனில் தொட்டி சாப்பிடுவதைப் போல, மார்க்க போதனை என்ற அந்த இபாதத்தை ரமலான் இழைத்திக்காவோடு கலந்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. இன்றைக்கு 2 ஹுத்துபா ஓதப்பட்டது. அந்த குத்துபாவுக்கு இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? நோன்பாளியின் நற்குணங்கள். நோன்பாளியின் நற்குணங்கள் என்ற தலைப்பிலே 2 குத்துபா ஓதப்பட்டு அதனுடைய மூல படிவங்கள் பார்வைக்கு கிடைத்தது. அந்த மூல படிவத்தை பார்க்கும் போது இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அவுகாப் எனப்படுகிற வக்கஃபு வாரிய துறை, நமது பகுதியில் சொல்லப்படுகிற வக்கஃபு வாரிய துறை போன்ற அவுகாப் எனும் வக்கஃபு வாரிய துறை வழியாக வெளியிடப்பட்ட குத்துபா இன்றைக்கு சதீப் அவர்களால் ஓதப்பட்டது. அப்படி அந்த குத்துபா ஓதும் போது முழுக்க முழுக்க சொல்லுக்கு சொல் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குத்துபா இரண்டு குத்துபாவில் இரண்டாவது குத்துபா பொதுவான செய்திகள். முதல் குத்துபாவினுடைய தலைப்பு நோன்பாளியின் நற்குணங்கள். நோன்பு என்பது என்ன? ஒரு சாதாரணமான ஒரு சம்பிரதாய வழிபாடல்ல, வெறுமனே விரதம் அனுஷ்டித்தல் அல்ல. நான் இங்கே முதல் நாள் பயானிலே சுட்டிக்காட்டியதை போல நம்முடைய நோன்பு என்பது ஒரு மிகச்சிறந்த சாதனை. உலகத்தில் எந்த சமுதாயத்தினராலும் எந்த மதத்தினராலும் எந்த இனத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் முஸ்லிம்கள் மட்டும் உலக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான வீர தவம்தான் நம்முடைய நோன்பு. வெறும் விரதம் அல்ல, நாமெல்லாம் விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் அல்ல. விரதம் அனுஷ்டித்தல் என்று சொன்னால் சில பொருட்களை சாப்பிடலாம். நாம் விரதம் அனுஷ்டிக்காமல் வீர தவத்தை மேற்கொள் கொண்டிருக்கிறோம். அந்த வீர தவம் இதோ இந்த குத்துபாவை படிக்கும் போது நாம் விரதம் அனுஷ்டித்தவர்கள் அல்ல, வீர தவம் மேற்கொண்டவர் என்பதை வரிக்கவரி சொல்லிக் காட்டிருக்கிறது. தவம் என்று சொன்னால் என்ன? எதை அடக்குவது? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐயும் புலன்களையும் அடக்க வேண்டும். ஆமை தன்னுடைய கூட்டுக்குள்ளே உறுப்புகளை அடக்கிறது. ஆமையின் கூட்டுக்குள்ளே, ஆமையின் ஓட்டுக்குள்ளே ஈட்டப்பட்ட கால்கள் கைகள் அடக்கப்படுகிறது. ஆமை தன் கூட்டுக்குள்ளே உறுப்புகளை அடக்கி தற்காத்துக் கொள்வதைப் போல ஒரு மூமின் மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐயும் புலன்களையும் அடக்க வேண்டும். அதுதான் நோன்பினுடைய தத்துவம். சில நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் சாதாரணமாக செய்யப்பட்டாலும் அதில் தத்துவம் இருக்கும். ஒலுவு என்றால் என்ன? உள்ளங்கை எடுக்கக்கூடிய தண்ணீரினால் முகத்தை கழுவுவது ஒலுவின் தொடக்கம். அது ஒலுவின் தொடக்கம் தான், ஆனால் ஒலுவின் அடக்கம் அதுவல்ல. உள்ளங்கை எடுக்கக்கூடிய தண்ணீரினால் முகத்தை கழுவுவது ஒலுவின் தொடக்கம் என்றால் நமது உள்ளங்கள் வடிக்கின்ற கண்ணீரினால் நம் அகத்தை கழுவ வேண்டும். அதுதான் ஒலுவின் அடக்கம். நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய கல்வுகள், நம்முடைய இதயங்கள் வடிக்கின்ற கண்ணீரினால் நம்முடைய அகத்தை கழுக வேண்டும், இதயத்தை கழுக வேண்டும். அதுதான் ஒலுவின் அடக்கம். எனவே அந்த அடிப்படையில் நோன்பு என்பதும் அப்படித்தான். வெறும் விரதம் அல்ல, வெறும் உண்ணாமை அல்ல, வெறும் பருகாமை இல்ல. உண்ணாமல் பருகாமல் நாம் இருந்து அல்லாவுக்கு என்ன? நாம பசித்திருப்பதனால் அல்லாவுக்கு என்ன பயன்? நினைத்து பார்ப்போமே. நாம பசிக்கிறோம், நாம உண்ணாம இருந்தா அல்லாவுக்கு என்ன? நாம எல்லாம் வயிறார சாப்பிட்டு அல்லாவுக்கு என்ன குறைவு? இங்கே ஆர்டர்லினஸ், ஒபீடியன்ஸ், கட்டுப்பாடு, ஒழுங்கு, அதுதான் நோன்பினுடைய அடிப்படை தத்துவம். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாவை புகழக்கூடிய அந்த கட்டத்திலும் கூட முதலில் அல்லாஹுவை முறைப்படி புகழ்ந்து அல்லாஹுடைய ஏகத்துவ மொழியை சொல்கின்ற அந்த கலிமாவை சொல்கிற விதத்தில் அந்த குத்துபா எப்படி தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், எந்த அல்லாஹ் நோன்பால் இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்களுக்கு முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக என்று சொன்ன அல்லாஹுவை தவிர வணக்கத்தை குறித்தான யாரும் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகிறேன். அப்ப அந்த அஷஹது என்ற கலிமாவில், அந்த ஷஹாதாவுடைய வாசகத்தில், அந்த சாட்சியம் பெறுகின்ற வார்த்தையிலே எப்படி சொல்லி காட்டப்படுது? இந்த திருவசனத்தை இணைத்து என்று சொன்னானே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. எதற்காக? எதற்காக? லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக கடமையாக்கப்பட்டது என்று சொன்னானே அந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்தை குறித்தான யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் என்று முதலில் இந்த வசனம். இந்த வசனத்தின் பின்னணியில் நாம் சில செய்திகளை சிந்திக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் 6666 வசனத்தில் நோன்பை சொல்கிறது ஒரே ஒரு வசனம். பலரும் கேட்கலாம், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா இஸ்லாத்துடைய 5 கடமைகள் ஒன்றாக ஆக்கினான் நோன்பை. அப்படின்னா 1/5 ஒரு பாக நோன்பை பற்றி சொல்ல வேண்டுமே. வசனங்கள் எத்தனை? 6666. அப்படின்னா குர்ஆனுடைய 1/5 நோன்பை சொல்ல வேண்டும். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல, ஒரே ஒரு வசனம் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இன்னொரு வசனம் அது எந்த மாதத்தில் கடமையாக்கப்பட்டது, நோற்க முடியாமல் என்றால் என்ன செய்ய வேண்டும். மொத்தம் ரெண்டு வசனம், 6664 வசனங்களும் பிரசீடிகளை சொல்லும் போது இரண்டு வசனம் நோன்பை வலியுறுத்துகிறது. சில இடங்களில் நோன்பு என்ற சொல்லாட்சி வருகிறது, நோன்பு என்ற சொல் வருகிறது. ஏவல் சட்டம் இரண்டு வசனம், அந்த ஒரு வசனத்தை காலங்காலமாக நம்ம வளர்த்திக் கொண்டிருக்கிறோம். இன்று முதல் 1400 ஆண்டுகளாக இந்த இரண்டு வசனத்திற்கு புது புது கண்ணோட்டத்தில் நாம் வழக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நாம் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? இறையச்சம். நோன்புக்கும் இறையச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், நோன்பு வைத்திருக்கிற நாம் உண்ணாமல் இருக்கிறோம், பகிரங்கமாக மட்டுமல்ல ரகசியமாக கூட. உலகத்தில் மனிதன் பாவம் செய்கிறான், எப்போது? ரகசியமாக. அந்தரங்கத்தில் மிக பரிசுத்தவானாக காட்சியளிப்பான், முற்றிலும் துறந்த முனிவராக சுத்த பரிபூரணராக காட்சியளிக்கிற ஒரு மனிதன் அந்தரங்கத்தில் 1000 தப்பு செய்யலாம். உதாரணமா பாருங்க, ஒரு கவிஞர் சொன்னார், தோட்டக்காரன் மரத்தினுடைய கிளையை வெட்டுகிறான். என்ன காரணம்? அந்த தோட்டத்தினுடைய மரம் வேலி தாண்டி கிளையை நீட்டிக் கொண்டிருக்கிறது. என் தோட்டத்து மரம் என்னுடைய வேலியை தாண்டி வெளியே கிளையை நீட்டிக் கொண்டிருக்கிறது என்று நான் வெட்டுகிறேன். அப்போது அந்த மரம் பேசிட்டான், ஏ தோட்டக்காரனே, வேலிக்கு வெளியே கிளையை நீட்டினேன் என்பதற்காக என்னை வெட்டி விடுகின்றாயே, நான் வேலிக்கு வெளியே வேரை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன், உன்னால் என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள். சாதாரண ஒரு வார்த்தை. தமிழ்நாடு வக்பு வாரியத்துடைய தலைவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒற்றை வரியில் ஒரு தத்துவத்தை போதிக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், சமுதாயத்தில் பாவங்கள் பகிரங்கமாக செய்யப்படாது. பெரிய மனுஷன், இவர் என்ன பாவம் செய்வது? இவர் பாவம் செய்தால் உலகம் விமர்சிக்கும் என்று பெரிய மனிதர்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்குள்ள ரகசியம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வை மறைத்து ஏதேனும் உலகத்தில் பாவத்தை செய்ய முடியுமா? ஆக ஒருவர் மகா சன்னிதானம், பெரிய மனிதர், மக்களால் மதிக்கப்படுகிறவர், கண்ணியத்துக்குரியவர், கௌரவத்துக்குரியவர். எனவே அவர் புறப்பார்வையில் புனிதராக காட்சியளிப்பார், எந்த பாவம் செய்யாமல் அப்பழுக்கற்ற மனிதராக காட்சியளிப்பார். ஆனால் அந்தரங்கம் அல்லாஹ்வுக்குத்தான் வெளிச்சம். எனவேதான் அந்த கருத்தை தான் சொல்லி காட்டுகிறார், வேலிக்கு வெளியே கிளைகள் நீட்டப்பட்டால் தோட்டக்காரன் வெட்டிவிடுகிறார். என்னுடைய தோட்டத்து மரமே, நீ எப்படி வேலி தாண்டலாம், வெட்டி விடுகின்றாய், ஆனால் அந்த ரங்கத்தில் வேரை பாய்ச்சும் போது தோட்டக்காரனுக்கு தெரியுமா? அதை போல ஷரியத் என்பது ஒரு வேலி. ஷரியத் என்ற வேலியை தாண்டி நாம் செயல்படுகின்ற நேரத்திலே உலகம் என்ன செய்யலாம்? இவன் ஷரியத்தை தாண்டுகிறான் என்று வெட்டி விடலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வேரைத்தான் பார்க்கிறானே தவிர கிளையை பார்ப்பதில்லை. எனவே அல்லாஹ்வுக்கு தெரியாமல் யாரும் எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிற ஒரே கடமை நோன்புதான். நோன்புக்கு அந்த எப்படி அந்த தன்மை இருக்கிறது என்று சொன்னால், பாவம் செய்கிற மனிதன் பிறர் பார்க்கக்கூடாது என்பதற்காக பேணுதலாக இருப்பான். ஆனால் தனியாக வாய்ப்பு கிடைக்கும் போது தவறு செய்ய முற்படுகிறான். எனவே கற்பு என்பது என்ன தெரியுமா? கற்பு என்பது வாய்ப்பு வருகின்ற நேரத்திலும் தன்னுடைய கற்பை ஒருவன் காட்டிக் கொண்டால் அவன் கற்பு. வாய்ப்பு இல்லை, தவறு செய்யவில்லை, அவன் பாராட்டுக்குரியவன் அல்ல. வாய்ப்பு வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுகிற ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை பார்க்கிறேன். அதாவது 3 பேர் குகையில் தங்கினார்கள், 3 பேர் பயணப்பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். வியாபாரத்துக்காக காட்டுப்பாதையிலே 3 பேர் செல்லும் போது கடுமையான காற்றடிக்கிறது. காற்றடித்தவுடன் ஒதுங்குவதற்கு இடமில்லை. ஒதுங்குவதற்கு இடமில்லாத சூழலில் அங்கே என்ன நடக்கிறது? ஒதுங்குவதற்கு இடமில்லாத சூழல், மலைக்குகை சஹீஹ் புகாரி வருகிற ஹதீஸ், மலைக்குகை ஒன்று கண்ணுக்கு தெரிகிறது. அந்த மலைக்குகையிலே 3 பேரும் ஒதுங்குகிறார்கள். என்ன காரணம்? திறந்த வெளி, வெட்ட வெளி, கடுமையான சூறாவளி காற்று கனமழையோடு பொழிகின்றது, ஒதுங்குவதற்கு புகரிடமில்லை. மலை குகைக்குள்ளே புகுந்தார்கள். எதிர்வராமல் அடித்த காற்றினால குகைக்குள்ளே 3 பேர் அகப்பட்டார்கள். மேலே இருந்த பாறாங்கல் உருண்டு கீழே விழுந்து குகை வாசலை அடைத்துக் கொண்டது. உள்ளே அகப்பட்டார்கள் 3 பேர். வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் 3 பேரும் தான் செய்த இபாதத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள், யா அல்லாஹ், நான் இந்த அமலை செய்தேன், இந்த அமலின் பரக்கத்தினால் இந்த குகை வாசலை கொஞ்சம் திறந்து விட மாட்டாயா? குகை வாசலை அழைத்திருக்க வந்த பாறாங்கல் அகற்ற மாட்டாயா? மூவரும் கோரிக்கை வைத்தார்கள். ஒருவர் என்ன நன்மை செய்தார்? பெற்றோரை பேணினார். நான் அந்த தலைப்புக்குள் விரிவாக செல்லவில்லை, தலைப்பை மட்டும் சொல்கிறேன். மூவரில் ஒருவர் எதற்காக பெற்றோரை பேணினார்? இறைவா, என்னுடைய பெற்றோரை பேண வேண்டும் என்று வேதத்திலே உபதேசித்தாயே, அதற்காக வயதான பெற்றோர்களுக்கு பாலை ஊட்டித்தான் நான் அவர்களை பசியார வைத்துத்தான் ஒவ்வொரு நாளும் நான் என் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவேன். ஒரு நாள் அந்த வாய்ப்பு தவறிய நிலையில் குழந்தைகள் ஆடு மேய்க்க சென்ற நான் ஆடுகளை ஓட்டி மாலையிலே வீடு திரும்புகிறேன். அந்த நேரத்தில் ஒரு ஆடு காணவில்லை என்று காணாமல் போன ஆட்டை தேடித் திரிந்தேன். தேடித்திருந்து கடைசியில் வீட்டுக்கு வர லேட்டாகிவிட்டது. தாமதமான நான் வீட்டுக்கு வந்தபோது அங்கே பார்க்கிறேன், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பசியால் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பெற்றோர்களோ காலதாமதத்தினால் தூங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் பிள்ளைகள் பசியால் அழுத நேரத்திலும் கூட, யா அல்லாஹ், பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், வபில் வாலிதீன் இஹ்சானா என்று உனக்கு இணை வைக்க கூடாது என்பதற்கு அடுத்து பெற்றோரை பேண சொன்னாய் அல்லாஹ். அதற்காக என் பெற்றோர்கள், என் பிள்ளைகள் எல்லாம் பசியால் அழுத பிறகும் கூட அவர்களுக்கெல்லாம் நான் பால் ஊட்டாமல் என் பெற்றோர்கள் எப்போது கண்விழிப்பார்கள் என்று காலடியிலே காத்து கிடந்து அவர்கள் காலையிலே கண்விழித்த பிறகு அவர்களுக்கு பால் ஊட்டிய பிறகுதான் என் பாலகர்களுக்கு பிள்ளைகளுக்கு பால் ஊட்டினேன். அல்லாஹ், நீ செய்த உன்னுடைய வேத உபதேசப்படி பெற்றோரை பேணினேன். அந்த அமலுக்காக இந்த குகைவாசலை திறப்பாயாக. குகைவாசலில் ஒன் தேடி திறந்தது, மூன்றில் ஒரு பாகம் திறந்தது, இனி ரெண்டு பாகம் இருக்கிறது. அது திறக்கவில்லை என்றால் வெளியே வர முடியாது. இரண்டாம் அவர் கேட்ட துவா பாருங்கள், அதுதான் இங்கே சொல்ல வந்த செய்தி. இறைவா, எனக்குரி சிறியதா இருந்தார், எனக்குரி சிறிய தந்தை இருந்தார், அம்மு என்று புகாரிலே வருகிறது. எனக்குரி சிறிய தந்தை இருந்தார், அந்த தந்தைக்கு ஒரு மகள் இருந்தால், அழகான மகள், அவளை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட நேரத்திலே அவள் மறுத்தாள். கடைசியில் அவள் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளானாள். பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகும் போது இடத்தில் கடன் கேட்டாள். கடன் கேட்டவுடன் கடனை கொடுப்பதற்காக நான் ஒரு நிபந்தனை வைத்தேன், உன்னை அனுபவிக்க துடிக்கிறேன், நீ இணங்கினால் நான் தயார், பணம் தர தயார் என்று சொன்னவுடன் அவளும் சம்மதித்தாள். வேறு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள், பைன சுஹபிகள் அர்ப, அந்த பெண்மணி வேறு வழி இல்லாமல் தன் கற்பை இழப்பதற்கு, கடனுக்காக பொருளாதார நெருக்கடியினால் கற்பை இழப்பதற்கு ஆயத்தமாகிறாள். அந்த நேரத்தில் அவருடைய கால்களுக்கு மத்தியில் இந்த காம விரிவடித்த ஆண்மகன் அமர்ந்தான். அந்த நேரத்தில் கற்பு இழக்கப்படுகிற கடைசி மோமெண்ட், இத்தக்கில்லா, அல்லாஹ்வே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்ணுடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் பீரிட்டு பாய்ந்தது. அடுத்த கணம் நடுங்கினேன். யா அல்லாஹ், கற்பை காக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் சொன்ன பஞ்சமா பாதகத்தில் மிக கொடிய பாவம் விபச்சாரம். எனவே இறைவா, விபச்சாரத்திலிருந்து என்னை அந்த ஆசை அத்துமீறி, காமம் எல்லை மீறி, கட்டி கடங்காத காம நேரத்தில் கடைசி தருணத்தில் இத்தக்கில்லா, அல்லாஹ்வே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணி சொன்னதனால் என் ஆசையை அடக்கினேன், என் காமவரியை அடக்கினேன், என் கற்பை காத்தேன், உடனடியாக இருந்துவிட்டேன். யா அல்லாஹ், எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, நீண்ட நெடுங் நாளாக ஆகாத முறையில் அந்த பெண்ணை அனுபவிக்க துடித்தேன். ஆனால் வாய்ப்பு வந்தது, வசதி வந்தது, யாரும் என்னை பார்க்கவில்லை, உன்னை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை, நானும் அந்த பெண்ணும் தான், நான் நினைத்தால் அனுபவித்திருக்கலாம், அல்லாஹ்வே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் இந்த கணப்பொழுது சுகத்திற்காக காலங்காலமெல்லாம் கனல் விட்டு எரிகின்ற நரகத்தை அனுபவிப்பதா என்று நினைத்து பார்த்து, அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தினால் உடனடியாக எழுந்தேன், இந்த அமலுக்காக இந்த குகை வாசலை கொஞ்சம் திறந்துடு என்று அந்த பெண்மணி என்று இந்த நபர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். உடனே குகைவாசல் இன்னொரு ஒரு பாகம் திறந்தது. மூன்றாவதாக, முதலாளி வர்க்கம் தொழிலாளிகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அந்த பாடம், இறைவா, எனக்கொரு தொழிலாளி இருந்தார், உரிய கூலி வாங்கவில்லை, கூலி வாங்காமல் ஒரு நாள் சென்று விட்டார். சென்றவர் பல நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை பாதுகாப்பாக வைத்தேன், அந்த கூலியை கொடுக்க காத்திருந்தேன். ஆண்டுகள் பல கடந்து வந்தார். கூலி கொடுப்பதற்காக நான் அந்த கூலியை வெறுமனே இல்லை. இந்த காலத்தில் பேங்கில் டெபாசிட் செய்வதை போல அந்த காலத்தில் அவர் என்ன செய்தார்? அந்த கூலி பணத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினார். அது வளர்ந்தது, அது பல குட்டிகளை போட்டது. அதற்கு பிறகு ஒரு ஆட்டு குட்டி ஒரு ஆட்டு மந்தையாக மாறியது. பல ஆண்டுகள் வந்த பிறகு அவர் கூலி கேட்ட போது, இதோ மந்தையெல்லாம் உன்னுடைய சொத்து என்று சொன்னேன், அவர் என்னை கேலி செய்கிறீர்களா என்று கேட்டார். சொன்னார், எனக்கு தர வேண்டியது சொற்ப கூலி, இங்கே மந்தையை ஓட்டி சொல்ல சொல்கிறீர்களே, என்னும் கேலி செய்கிறதா என்று கேட்டார். இல்லை, இந்த கூலி உங்களுக்கு உரியது, நான் அந்த உமக்கு தர வேண்டிய கூலிக்காக ஆட்டுக்குட்டி வாங்கினேன், ஆடு வளர்ந்தது, குட்டி போட்டது, அது பல குட்டிகளை போட்டது, எல்லாம் அந்த ஆட்டின் குட்டிகள் என்று மொத்தத்தையும் கொடுத்தேன். நான் நினைத்திருந்தால் அந்த கூலிக்கான பணத்தை மட்டும் கொடுத்திருக்கலாம், இல்லை என்றால் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வே, உன் தொழிலாளி வர்க்கத்துக்கு முதலாளி வர்க்கம் துரோகம் செய்யக்கூடாது என்று சொன்னாயே, அந்த ஒரு உத்தரவுக்காக, அந்த உபதேசத்துக்காக நான் இப்படி செயல்பட்டேன். குகை வாசலை திறந்துடுகின்றார்கள், மூவரும் உடனே முழுமையாக திறந்தது, மூவரும் வெளிவந்தார்கள். இந்த கருத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூன்று தலைப்புகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பிர்ருல் வாலிதைனி, பெற்றோரை பேணுதல், கற்பை காத்தல், அதே போல உஜரத்து கூலி தொழில் செய்தல் என்ற மூன்று தலைப்பிலும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? தவறு செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது, தவறு செய்கின்ற வாய்ப்பு கிடைத்த போது தன் கற்பை காக்கிறானே அவன்தான் உண்மையான தூயவன். இந்த அடிப்படையில் அந்தரங்கத்திலும் பகிரங்கத்திலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் இறையச்சம். அந்த இறையச்ச பாடத்தை தருகிற ஒரே கடமை நோன்புதான். இந்த நோன்புக்கு இருக்கிற தனிச்சிறப்பு பிற வணக்க வழிபாடுகளுக்கு கிடையாது. ஏனென்றால் பிற வணக்க வழிபாடுகளில் முகஸ்துதி ஏற்படுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. முகஸ்துதியின் அர்த்தம் என்ன? ஊரார் போற்ற வேண்டும், உலகம் மெச்ச வேண்டும், இவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளி பாருங்கள், எப்ப பார்த்தாலும் தொழுது கொண்டிருக்கிறார், இரவெல்லாம் தூங்காமல் தஹஜ்ஜுத் தொழுகிறார், பகலெல்லாம் இஸ்ராக் துஹா தொழுகிறார், எப்போதும் தொழுகிறார். ரிஸ்வூரில் ஜன்னா, ரிஸ்வூரில் மஸ்ஜித் என்று சொல்வார்களே, பள்ளிவாசல் சிட்டுக்குருவி போல எப்போது பார்த்தாலும் வணக்க வழிபாட்டில் இருக்கிறார் என்று ஊர் உலகம் மெச்சலாம். தொழுகையாளிகளை ஜக்காத்து கொடுக்கும் போது வாரி வாரி வணங்குற வள்ளல் பிறந்தகையை பார்த்தீர்களா? இவர் அள்ளி கொடுக்கிறவர் அல்ல, கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர் என்று வானராவ புகழாரம் சூட்டப்படலாம். ஜக்காத்து கொடுத்தால், தர்மங்கள் செய்தால் புகழ் கிடைக்கலாம். ஹஜ்ஜிக்கு செல்லும் போது இவர் வெறும் ஹாஜி அல்ல, அல் ஹாஜ் என்று அங்கே புகழாரம் சூட்டப்படலாம். ஆனால் எந்த கடமையிலும் இருக்கிற முகஸ்துதி நோன்பில் அறவே கிடையாது. நோன்பு என்பது அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அதாவது சிலர் நோன்பு வைத்திருப்பார்கள், ஆனால் எந்த களைப்பும் இருக்காது, எந்த சோர்வும் இருக்காது, முகம் மலர்ச்சியாக இருக்கும், உதடு ஈரப்பசையோடு இருக்கும், உதடு காய்ந்து போயிருக்காது, காய்ந்து போகாத உடது, உதடு சோர்ந்து விடாத முகம், சுறுசுறுப்பான வேலை, அன்றாட ருட்டீனாக அவருடைய ஷெடியூல்டுபடி திட்டமிட்டபடி எல்லா வேலையும் நடக்கின்ற, ஆனால் நோன்பு வைத்திருப்பார். சில நோன்பே வைத்திருக்க மாட்டார்கள், சோர்ந்து போன முகம், காய்ந்து போன உதடு இருக்கலாம். எனவே ஒருவன் நோன்பாளியா நோன்பு இல்லையா புறக்கோலத்தை பார்த்து கணிக்கவே முடியாது. அது அந்தரங்கம், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே உள்ள அந்தரங்கம். அதனாலத்தான் அல்லாஹ்வு எவ்வளவு அருமையா சொன்னான் என்றால், எல்லா அமல்களுக்கும் நான் கூலி கொடுக்கிறேன், நோன்புக்கு நான் என்னையே கூலியாக ஆக்கிக் கொள்கிறேன். பாருங்கள், நம்முடைய நாம் ஏந்துகிறோம், இறைவா தா, இதைத்தா, உன் அருளைத்தா, கருணையைத்தா என்று பிற கடமைகளுக்கு சொல்கிறோம். யா அல்லாஹ், உன்னையே நீ எனக்குத்தான். அல்லாஹ் சொல்கிறான், நானே ஒரு கூலியாக மாறுகிறேன், நான் இன்னொரு கூலி கொடுப்பதல்ல. நோன்பு வைத்தவன் செய்கிற வணக்க வழிபாடு இன்னபுற வணக்கத்துக்கில்லாத தனிச்சிறப்பு, முகஸ்துதி கலக்காத மகத்தான வணக்க நோன்பு, ஊரார் உலகம் மெச்ச வேண்டும் என்று செய்யப்படாத உத்தம வழிபாடு நோன்பு. அதை செய்த அடியான் என் அந்தரங்கத்து வணக்கம் செய்தவன், எனவே அவனுக்கு என்னையே கூலியாக ஆக்கிக் கொண்டேன் என்ற சிறப்பு இருக்கிறதே, அதைத்தான் தத்தகுன். தவறா பாவம் செய்யக்கூடாமல் உங்களை இறையச்சத்தின் பக்கம் இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. முதல் ரமலான் பயானில் சொன்னதை மீண்டும் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். நோன்பு வைத்தவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வகை வகையான பானங்கள் இருக்கிறது, உணவு பதார்த்தங்கள் இருக்கின்றன, ஆனால் யாரும் அவரை பார்க்கவில்லை. யாரும் பார்க்காத நேரத்தில் மனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் நோன்பு வைத்திருக்கிறேன், யாரும் பார்க்கவில்லை, கட்டிய மனைவி கூட வீட்டில் இல்லை, பெற்றெடுத்த பிள்ளைகளும் அப்போது வீட்டில் இல்லை, ஒரு நபர் தன்னந்தனியாக இருக்கிறார், அவரை தவிர வேறு யாரும் இல்லை, ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இருக்கிறார். அந்த அல்லாஹ் என்ற எஜமானும் இந்த அடியானும் இருக்கும் போது மூன்றாம் நபர் இல்லை. அந்த நேரத்தில் உணவுப் பொருளை பார்த்தவுடன் சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் வருமா? நோன்பு வைத்த யாருக்கும் தன்னந்தனியாக இருக்கிற வாய்ப்பு கிடைத்த போதிலும் கூட சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இம்மி அளவு கூட வராது. அதுதான் மிகப்பெரிய கட்டம். கட்டுப்பாட்டு உணர்வு. ஏனென்றால் யார் நம்மை பார்க்கிறார்கள், நாம் சாப்பிட்டால் யார் என்ன செய்வார்கள், நோன்பு வைத்தவர்கள் வைக்காதவர்கள் நடிப்பார்கள், நோன்பு வைக்காதவர்கள் வைத்தவர்களைப் போல் நடிப்பார்கள், ஆனால் நோன்பு வைத்தவர்கள் வைக்காதவர்களைப் போல் நடிக்கவே முடியாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். நமது பகுதிகளில் பார்க்கிறோம், ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹோட்டல்களுக்கு பரதா போடப்படும், கோஷா போடாத பெண்கள் கோஷா அணிவதைப் போல, பரதா அணியாத பெண்கள் பரதா புதிதாக பரதா அணிவதைப் போல ஹோட்டல்கள் எல்லாம் ரமலானில் அதற்கு ஒரு பரதா அணிவிக்கப்படும். இந்த சூழலில் அது அந்தரங்கமாக வைக்காதவர்கள் வைத்ததைப் போல் நடிப்பது. ஆனால் உள்ளபடியே நோன்பு வைத்தவர்கள் தன்னந்தனியாக இருந்தாலும் அந்த நோன்பு நோன்பாகத்தான் இருக்கும். நோன்பு இல்லை என்று நடிக்கிற வாய்ப்புக்கு சான்ஸே இல்லை, அதற்கான தடமே இல்லை. இந்த அளவுக்கு தன்னந்தனியான சூழலிலும் கூட அந்த ஏகன் இறை அல்லாஹுவின் மீது உள்ள அச்சம் ஏற்பட்டு அந்த நோன்பினுடைய பத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வணக்கம் நோன்புதான். எனவேதான் இறையச்சம் பெறுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது என்ற வசனத்தை இந்த ஹுதுபாவுடைய தொடக்கத்தில் சுட்டிக்காட்டி அடுத்து அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமுத வாக்கு இடம்பெற்றுள்ளது. இந்த அமுத வாக்கு இப்னு ஹுசைமா தன்னுடைய ஹதீஸில் குறிப்பிட்ட ஹதீஸின் 2442-243 ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய பொருள் என்னவென்றால், நோன்பு என்பது வெறும் உண்ணாமல் இருப்பதும் குடிக்காமல் இருப்பதும் அல்ல நோன்பு, அது நோன்பின் தத்துவம் அல்ல. நோன்பு என்பது என்ன தெரியுமா, வீணானதை தவிர்க்க வேண்டும், கெட்ட வார்த்தையை கெட்ட செயலை விட வேண்டும். ஆக நோன்பு வைத்தால் நாம் வாயை மட்டும் பேணுவதல்ல, அதாவது வாயை வாய் என்ன ரெண்டு வகை இருக்கு, வாய் சாப்பிடுகிற வழித்தடமும் வாய் தான், வார்த்தைகள் வெளிவருவதும் வாய் தான், அதாவது எக்ஸிட்டி என்ட்ரன்ஸ். உணவை பொறுத்தவரை வாய் என்பது என்ட்ரன்ஸ், வார்த்தைகளை பொறுத்தவரை வாய் என்பது எக்ஸிட். பேருந்து நிலையம் என்று சொன்னால் அல்லது வேறு எந்த வாகனம் ஒதுங்குற இடமா இருந்தாலும் ஒரு எக்ஸிட் இருக்கு, ஒரு முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட். ஆக வாயினுடைய என்ட்ரன்ஸ் என்ன, உணவு பொருள். எனவே அந்த என்ட்ரன்ஸ் ஆக உணவை மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை நோன்பு, அங்கிருந்து வரக்கூடிய எக்ஸிட் வார்த்தை இருக்கிறதே அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். எனவே வாயை அடக்க வேண்டும், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. வீணான சில இடங்கள்ல பார்த்தா, சில ஊர்களில் கிராமங்கள்ல சதுக்கம் இருக்கும், கிளப்புகள் இருக்கும், இளைஞர்கள் நோன்பு வைப்பார்கள். நோன்பு வைத்து விட்டு நேரடியாக ஒரு தூங்கி எழுந்தவுடன் 10 மணிக்கு கிளப்புக்கு போவார்கள், அந்த சதுக்கங்களிலே போவார்கள், போய் சீட்டாடுவார்கள், கேரம் போர்டு விளையாடுவார்கள், எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கிறது. அது காசு வைத்து விளையாடுகிறார்களா என்றால் அது சூது, அது வேறு விஷயம், அது பொதுவாக ஹராம். காசு வைக்காமல் டைம் பாசிங்குக்காக செய்தாலும் கூட கேரம்போடு, செஸ் மற்றும் உள்ள சதுரங்கம் இந்த விளையாட்டுகளை விளையாடும் போது நோன்பு என்பது ஒரு டைம் பாசிங். இஃப்தாருடைய டைம் வருவதில் நேரத்தை போக்கும் என்று சொன்னால் நோன்பின் யதார்த்தம் அடிபட்டுக்கும். அதுதான் லகவு. லகவுன்னு சொன்னா வீணான விளையாட்டு. சிலர் படிப்பகத்துக்கு செல்வார்கள், படிப்பகத்துக்கு சென்று எதை செய்தி தலைப்பு செய்தி பார்த்தா பரவாயில்லை, இந்த நடுப்பக்கத்தை பார்ப்பாங்க. ஞாயிறு மலர் உதாரணமா தினத்தந்தி படித்தவர்களுக்கு தெரியும், எல்லாம் நாமெல்லாம் தமிழர்கள் தான். எனவே நாம நமக்கு நம்முடைய நாட்டு சூழலை சொல்லி வேண்டுமே, தினத்தந்தி பத்திரிகையில ஞாயிறு மலர், குமுதம் பத்திரிகையில நடுப்பக்கம், இந்த பக்கத்திலே இந்த மாதிரி படிப்பகத்துக்கு செல்வார்கள். பகல் பொழுதெல்லாம் படிப்பகத்திலே அவருடைய பக்கங்கள் கண்கள் இதை துளாவிக் கொண்டிருக்கும். ஆக செய்தி படிக்க கூடாது என்று சொல்லவில்லை, செய்திகள் படிக்கலாம். தொலைக்காட்சியிலே சில நேரத்தை போக்குவார்கள். தொலைக்காட்சியை பொறுத்தவரை 100% ஹராம் சேனல் இருக்கிறது, 100% ஹராம் சேனல் ரெண்டுமே இருக்கிறது. தொலைக்காட்சியை நோன்பு வைத்துக் கொண்டு பார்க்கலாமா என்ற ஒரு கேள்வி இருந்தால் 100க்கு 100 பார்க்கலாம் என்ற சேனலும் இருக்கிறது, 100க்கு 100 பார்க்க கூடாது என்ற சேனலும் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டு பத்திரிகைகள்லாம் இன்றைய தொலைக்காட்சி என்று போட்டிருப்பாங்க, பார்த்தா நம்ம பார்க்கணும் இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் கொண்டாட்டம், அதாவது இந்திய தொலைக்காட்சிகளே முதன் முதலாக என்று போட்டி போட்டுக் கொண்டு திரைப்படங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் 24 hours ஒரு நிமிடம் கூட கேப் இல்லாமல் அந்த ரிமோட்டை மாற்ற வந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஆபாச காட்சிகள் இல்லாத திரையுலகத்தை பார்க்க முடியாது. எனவே அந்த நேரத்தில் புனிதமான நோன்பு உள்ளத்திலே இருக்கிறது. அந்த நோன்பு நம்மை புடம்போட்ட பொன்னை போல புனிதப்படுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை காட்சிகளை கவர்ச்சி காட்சிகளின் பக்கம் மேய்கிறது என்று சொன்னால் அந்த நோன்பிலே அந்த லகுவு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அந்த ஒரு வார்த்தையை விளக்க உலகத்தின் நடைமுறை நமக்கு அப்படியே லகுவுன்னு சொன்னா வீணானது. வீணானது என்று சொன்னால் நோன்பு வைத்துக் கொண்டு தொலைக்காட்சி ஹராம் சேனல்களை பார்த்து நாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம். சரி, ஹலால் சேனல் என்றும் கூடாலும் அதில் அவசியத்துக்கு தான். உதாரணமா செய்தி தெரிய வேண்டும், அதில் ஒவ்வொருவரும் ஆர்வம் காட்டுவதில் அவசரம் இல்லை, செய்தி தெரிய வேண்டும். செய்திக்கு பிறகு சில நேரங்களில் செய்தி நேரத்தில் கூட இடையில விளம்பரம் வந்துடும். உதாரணமா கவுபா என்று ஒரு படம் வந்தது. இந்த கவுபா திரைப்படம் வந்த நேரத்தில் தமிழகம் முழுவதிலும் உலமாக்கள் அந்த கவுபா படம் பார்க்காதீர்கள் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். ஆனால் பலரும் கவுபா தானே, அங்கு ஹஜ்ஜுடைய காட்சிகள் தானே என்று உடனே பார்க்க சென்றார்கள். அதுவரையிலும் தன் வாழ்க்கையிலேயே திரையரங்கத்துக்கு செல்லாதவர்கள் சென்று வந்த அனுபவம், திரையரங்கத்துக்கு சென்றார்கள். ஒரு மிகச்சிறந்த ஊரிலே இறைநேசர்கள் மிகுந்து வாழும் ஒரு ஆன்மீக பதியிலிருந்தும் பலரும் சென்றார்கள். சென்றவுடன் திரையரங்கத்தில் இடைவெளி நேரம் விடப்பட்டது. அடுத்து எமது திரைப்படம் என்று கவர்ச்சி கண்ணியின் ஆட்டம் போடப்பட்டது. உடனே ஒரு மூக்கில் ஒரு சுபஹானல்லாஹ் இதுமா காட்டுகிறார்கள், இதுதான் அன்றாடம் காட்டுவார்கள். இன்றைக்கு என்ன விசேஷமா, கவுபா திரைப்படம் வந்த நேரத்தில் கானேய ஹுதா என்ற பெயரிலே வெளிவந்து கவுபா என்று அது தமிழில் வெளிவந்தது. அதில் பாடப்பட்ட பாடல் கூட புனிதமாகத்தான் இருந்தது. உதாரணமா கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே நக கண்பார்த்து நீ செல்ல வேண்டும், மண்ணில் பெண்ணோடு பிறந்தது இந்த மானம், இதை பேணாத பெண்ணுக்கு ஈனம், ஆயிஷா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, பாத்திமாவின் பாதையிலே செல்லமா, அருமையான பாடல்கள் இசை முரசு வழியாக ஒழித்த அருமையான பெண்கள் ஒழுக்கத்தை சொல்கிற பாடல்கள், எல்லாம் பக்தி காட்சிகள், எல்லாம் தெரிகிறது. ஆனா இடைவெளியில் என்ன நடந்தது, இபிலீசுடைய விளையாட்டு. அதுதான் என்ன தெரியுமா, அடுத்து வருகிற சினிமா கவர்ச்சி காட்சியாக போட்டான் அந்த சினிமா. தியேட்டருக்காரர் ரொம்ப புத்திசாலி, இந்த முஸ்லிம்கள் எல்லாம் திரைப்படத்துக்கு வரமாட்டார்கள், இவர்களை இழுக்க வேண்டும் என்று வேற சீனை போடாம அந்த 3 மணி நேரம் ஓடுகிற சீன்ல அந்த கவர்ச்சியை போட்டான் என்று ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். ஹசரத் நீங்க பாத்தீங்களா, போய் வந்தவருடைய அனுபவம் என்னிடத்தில் பரிமாறப்பட்டது. ஆக இப்படி போக வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தை அது தனியாக நாம் டிவிடியிலோ அல்லது தனியாக அதனுடைய காட்சி வீடியோ பார்த்தால் அது வேறு, திரையரங்கத்தில் சென்றால் இதுதான். இப்படி நாம் செய்திகளை பார்ப்பதில் ஆட்சேபனை இல்லை, ஆனால் செய்திகளுக்கு உடையிலே வந்தா உடனே ரிமோட்டை மாத்தணும், நோன்பு வைத்திருக்கிறோம், செய்தி முடிஞ்சு போச்சு இது தேவையில்லை அப்படின்னு. ஒருமுறை நான் தொலைக்காட்சி கூடுமா கூடாதா என்ற கருத்தரங்கத்தில் உரையாற்ற நிகழ்த்தப்பட்டேன். உடனே அப்போது சுட்டிக்காட்டியது, தொலைக்காட்சி என்பது கத்தியை போன்றது, கத்தியை பயன்படுத்துவது ஹலாலா ஹராமா என்றால் கத்தியை பயன்படுத்துவது ஒரு வகையில் ஹலால் ஒரு வகையில் ஹராம். காய்களை வெட்ட கனிகளை வெட்ட பயன்படுத்தினால் கத்தி 100% ஹலால், அடுத்தவன் கழுத்தை வெட்ட பயன்படுத்தினால் அது ஹராம். ஆக கத்தி ஹராம் அல்ல, கத்தியை பயன்படுத்துகிற விதப்படித்தான் தீர்வு. நெருப்பு ஹலாலா ஹராமா என்றால் நெருப்பு ஹலால், எப்போது நம் குடிசை நம்முடைய அடுப்பிலே அந்த நெருப்பு பற்றி எரிந்தால் அந்த நெருப்பு ஹலால். தீக்குச்சியை பற்ற வைத்து அடுப்பிலே வைக்கிறோம் அது ஹலால், அடுத்தவன் குடிசையிலே வைக்கிறோம் அது ஹராம். எனவே நெருப்பு ஹலாலா ஹராமா, ஒரு வகையில் பார்த்தால் ஹலால் ஒரு வகையில் பார்த்தால் ஹராம். அதே போல தொலைக்காட்சி நோன்பு வைத்துக் கொண்டு பார்க்கலாமா ஹலாலா ஹராமா, அதை பயன்படுத்துகிற விதம் போல நம்முடைய மூளை கண்ட்ரோலாக இருப்பதை போல ரிமோட் கண்ட்ரோல் கைவசம் இருக்கிறது, உடனே சேனலாக மாற்ற வேண்டும். மார்க்கம் அனுமதித்த உதாரணமாக புனித ரமலான் என்றவுடன் ஹஜ்ஜு காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பப்படுகின்றன, உம்ராவுடைய காட்சிகள், கஃபத்துல்லாஹ் பார்க்கும் போது நமக்கு பக்தி ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் அங்கே தொழுகின்ற தவாப் செய்கிற காட்சி, அங்கே கஃபாவில் இமாம் ஓதுகிற இனிமையான வேதநாதம் எல்லாம் ஹலால் அனுமதிக்கப்பட்டது. திசை மாறும் சேனல் மாற்றாமல் பார்த்து அதை நாம் ஈடுபட்டால் அது லகுவல்ல. ஆக கண்ணிலே லகுவு இந்த காட்சிகள், காதிலே லகுவு பாடல் ஆடியோ வீடியோ. ஏன்னா இந்த உலகம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னா, அதாவது உலகமே தலைகளாக மாறிவிட்டது. இதெல்லாம் இந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது லகுவு வேற வகையான வழக்கம், இப்ப அப்படித்தான் சொல்ல வேண்டும், வேடிக்கையாக சொல்வார்கள். அந்த காலத்தில் யாராவது வெளிநாட்டில் இருந்து தாய்நாட்டுக்கு திரும்பினா நண்பர்கள் கேட்பாங்க, எப்படி உன்னுடைய பயணம், ஆப்பமா தோசையானு கேட்பாங்க. என்ன அர்த்தம் என்ன தெரியுமா, உண்மையில வந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, என்னுடைய பயணம் ஆப்பம், ரிட்டர்ன் பயணம் இல்லை, திருப்பி ரிட்டர்ன் தோசை. என்ன திருப்பி புரட்டி போடுவாங்க, தோசையை புரட்டி போடுவாங்க, ஆப்பத்தை புரட்டி போட மாட்டாங்க. எனவே உண்மையில வந்தவங்க சொல்லுவாங்க, எங்கள் பகுதியில இளைஞர்களுடைய உரையாடல், பயணம் எப்படி மாப்பிடே, ஆப்பமா தோசையா, ஆப்பம் அப்பா, அவன் ரிட்டர்ன் பயணம் இல்லை, தோசை என்ன திரும்பி ரிட்டர்ன் பயணம் உண்டு. ஆனா இப்ப இளைஞர்கள் அப்படி கேட்கவில்லை, உன்னுடைய பயணம் எப்படி, ஆடியோ கேசட்டா வீடியோ கேசட்டா, ஏனென்றால் ஆடியோ கேசட் திருப்பி போடுவான், வீடியோ கேசட் போட மாட்டான். அந்த அளவுக்கு ஆடியோ வீடியோ. இப்போ வீடியோ சொன்ன கண்ணிலே ஏற்பட்ட லகவு, இனி காதில உள்ள லகவு என்ன தெரியுமா, பாடல். பாடல்கள் கூட அதில் என்ன இருக்கிறது, காதலை கேட்பதுதான் நினைக்காதீர்கள். காதல் கேட்பது அல்லாஹ்வுடைய வேதம். பாருங்கள், அல் குர்ஆன் சிரிப்பு வீடியோ சிடிகளாக வந்துள்ளன, வீடியோக்களாக வந்துள்ளன, குறுந்தகடுகளாக வந்துள்ளன. இனிமைய நாதங்கள், கல்பத்துல்லாவுடைய இமாம் ஓதுகிற காட்சி, எத்தனையோ அப்பாரிகள் ஹாஃபிள்கள் ஓதுகிற காட்சி வருகிறது. அதை கேளுங்கள், நோன்பு வைத்துக் கொண்டு உங்கள் காதுகள் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் டிவி பார்ப்பதாக இருந்தால் புனிதமிக்க அந்த கபாவில் உம்ரா நடக்கிற காட்சிகளை கண்கள் பார்த்துக் கொண்டே இருக்கட்டும், அது இபாதத்தாகிறது. குர்ஆனுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டே இருங்கள், அது இபாதத்தை. ஆனால் நம்மவர்கள் கேட்பது என்ன தெரியுமா, ஆபாசத்திலும் ஆபாசமான பாடல்களே உள்ளம் மயங்கி விடுகிறார்கள். அதிலையும் கூட சொல்ல நேரம் இல்லை, நான் பல பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறேன், சில நகைச்சுவைகளை சொல்லுவேன், அது இந்த இடத்துக்கும் இந்த நேரத்துக்கும் பொருத்தமல்ல. அப்படி எப்படி பாடல்கள் எல்லாம் வெளிவந்து விட்ட காலச்சூழல். எனவே நம்முடைய காதை நாம் காத்துக் கொள்ள வேண்டும், காதின் கற்பு. அடுத்து வாய், அந்த வாய் தான் மிக முக்கியமானது. வாய்க்குள்ளே ஒரு மிருகம், அந்த மிருகம் ஒரு வகையில் அது மிருகம், இன்னொரு வகையில் அது மிருகம் அல்ல, அது புனிதமானது. அது என்ன தெரியுமா, நாவு. இந்த நாவு தான் மிக முக்கியமான விஷயம். அதை இங்க தனியாக சொல்லுகிறார்கள், அந்த கட்டம் வரும்போது சொல்கிறேன். லகுவு, நாவு விரிவாக பேச வேண்டிய தலைப்பு. எனவே லகுவு எனப்படுகிற வீணானதை விட்டுவிட வேண்டும், அதுதான் நோன்பின் தத்துவம். ரஃபஸ் அந்த நாவோடு சம்பந்தம், கெட்ட வார்த்தைக்கும் ரஃபஸ், கெட்ட செயலுக்கும் ரஃபஸ். ஆக கெட்ட செயல்னா யாரும் செய்ய மாட்டாங்க வச்சுடுமே, கெட்ட வார்த்தை கூட பேசக்கூடாது. அது விளக்கம் பின்னால வசனமாக வருகிறது, அப்போது சொல்கிறேன். அடுத்து அம்மா பழுது என்று நுழையும் போது சொல்கிறார்கள், முதல்ல உபதேசம், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று எனக்கும் உங்களுக்குமாக உபதேசித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா, அல்லாஹ் சொன்ன ஒரு வசனத்துக்காக. ஒரு அருமையான வசனம் இன்றைக்கு இடம்பெற்றுள்ளது. அருமையான பெருமக்களே, நீங்கள் நாமெல்லாம் கடல் கடந்து இங்கே வந்திருக்கிறோம். எதற்காக, உழைப்பதற்காக. யாருக்காக உழைக்க வந்தோம், நமக்காக அல்ல, நம்முடைய சந்ததிகளுக்காக. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடியும் வரையிலும் ஒருவனுடைய உழைப்பு அவனுக்காக, அவனவனுக்காக உழைக்கிறான். திருமணத்துக்கு பிறகு அவருடைய உழைப்பு அவருக்காக அல்ல, அவருடைய சந்ததிகளுக்காக. எனவே நாம் என்ன நினைக்கிறோம், நாளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நாளைக்கு நம்முடைய சந்ததிகள், நாளைக்கு நம்முடைய எதிர்காலம், அதற்காக எதையாவது சேமிக்க வேண்டும். சேவ் டுடே ஃபார் சேவ் டுமாரோ. என்ன பொருள், இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. எல்லோரும் உழைப்பது சந்ததிகளுக்காகத்தான். எனவே சந்ததிகளுக்காக உழைக்கிற நாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களே நீங்கள் எல்லாம் அல்லாஹ் கூறும்போது இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவே நீங்கள் அஞ்சு வாழுங்கள், நாளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த நாளைய வாழ்வுக்காக நீங்கள் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், முன்னேற்பாடு என்ன, நாளைய தின வாழ்வுக்காக உங்கள் முன்னேற்பாடு என்ன என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும். நிச்சயமாக அல்லாஹுவே அஞ்சு வாழுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை ஆழமாக அறிகிறான். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டும், நாளைய தின வாழ்வுக்காக இந்த வசனம், இந்த வசனத்தையே முழுமையாக பேசினாலும் பேசலாம், இது தனித்தலைப்பாக கூட நான் நினைத்தேன், இன்ஷா அல்லாஹ் தனித்தலைப்பில் பேசுவோம். ஏனென்றால் இந்த குத்துபாவுடைய இரண்டாவது பக்கத்தை இன்னும் செல்லவில்லை, மொத்தம் மூன்று பக்கம். எனவே இந்த வசனத்துடைய முக்கிய அம்சத்தை சொல்லி காட்டுகிறேன். அதாவது நாளைய தின வாழ்வு என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன நாளைய தின வாழ்வு, அந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதிம் வத்தக்குல்லாஹ. நாளைய தின வாழ்வுக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முன்னேற்பாடாக செய்துள்ளனே என்று சிந்திக்கட்டும். நாளைய தின வாழ்வு என்று சொன்னால் சனிக்கிழமை நாளைய தின வாழ்வா, ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமைக்கு என்ன என்று சிந்திப்பதா, நாளை என்று சொன்னால் மரணத்துக்கு பிறகுள்ள நாள், அப்படின்னா இன்று வாழும் நாள். நேற்று மொத்தம் மனிதனுடைய வாழ்க்கை மூன்று தான், நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை என்று சொன்னா நம்ம இளைஞர்களுக்கு அந்த காலத்தில் வேற ஏதேதோ ஞாபகம் வரும், நேற்று இன்று நாளை. ஆனா மொத்த வாழ்க்கையே இந்த மூன்று தான், நேற்று தாயினுடைய கருவறை, இன்று இந்த உலகம் மண்ணின் மேல் வாழுகிறோம், நாளை மண்ணின் உள்ளே வாழுகிறோம், அதனை தொடர்ந்து ஆலமுல் பரிசகுடைய வாழ்க்கை. நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய சொல்லமுதமாக தமிழகம் எல்லாம் வலம் வந்த மருகும் எம்எம் பீர்முகம் சாஹிப் அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லி வந்தார்கள், மனிதா தாயின் பையூரில் இருந்த நீர் அந்த மெய்யூருக்கு செல்கின்ற பாதையிலே இந்த பொய்யூரில் சில நாட்களை போக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி செல்வர் இம்மம் பிருமுசா அவர் சொல்லி வருவார்கள். அதாவது நேற்று தாயினுடைய பையூர், இன்றைக்கு இந்த பூவுலகம் என்ற பொய்யூர், நாளைக்கு மறுமை என்ற மெய்யூர். ஆக நம்முடைய வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இன்றைக்கு தான். நீங்க எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அது இன்றுதான். அல்லாஹ்வுடைய பாசையில நாம எத்தனை எல்லோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும், நூறாண்டு காலம் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். ஆனா எல்லாமே அல்லாஹ்வுடைய கணக்கில் இன்றுதான், நாளை இல்லை. எப்ப ரூஹ் அடங்கி விட்டதோ நாளை. ஒரு மனிதர் இளமை துடிப்போடு இருக்கிறார், திடீரென்று இன்னால் இல்லாஹி இன்னாலிஹி ராஜிஊன் சொல்லுகிற நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார். அது விபத்தாக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கலாம். உடனே அவருக்கு நாளை தொடங்கிவிட்டது. ஆக வாழும் காலமெல்லாம் இன்று, ரூஹ் அடங்கியவுடன் நாளை. எனவே ரூஹ் அடங்கிய பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்வுக்காக நம்ம எதை தயாராக வைத்திருக்கிறோம் என்று முன்னேற்பாடு என்ன என்று அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். நாம வழக்கமா சிந்திப்போம், நாளை இதனை வாழ்க்கையை பற்றி யார்தான் சிந்திக்கல. உதாரணமாக படிக்கிற மாணவன் என்ன சிந்திக்கலாம் தெரியுமா, நாம் நல்ல முறையில் படிக்க வேண்டும், அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டும். யூனிவர்சிட்டியில உதாரணமா முதல்ல படிக்கும் போது டென்த் எக்ஸாம் SSLC அதிகமான மதிப்பெண் பெற்று அரசு தருகின்ற பரிசு நமக்குத்தான் வேண்டும், ஒவ்வொரு மாணவனும். ஆக ஒரு மாணவனை LKG கொண்டு சேர்க்கும் போதே அந்த டென்த் தான் குறிக்கோள், முதல்ல டேர்னிங் பாயிண்ட் டென்த். LKG பிடிக்கிற மாணவனுக்கு அந்த டென்த்தை பற்றி அவனும் சிந்திக்கிறான், பெற்றோரும் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்புறம் +2 அதுல மார்க் வாங்கணும், அரசு பரிசு பெற வேண்டும். இப்படி அடுத்து டிகிரி. இப்படி படிக்கிற மாணவர்களுக்கு நாளைய தேர்வு, நாளைய எக்ஸாம், அதை பற்றி கவலை. அதே போல அரசியல்வாதிகளுக்கு நாளைய தேர்தல், படிக்கிற மாணவர்களுக்கு நாளைய தேர்வை பற்றி கவலை, அரசியல்வாதிகளுக்கு நாளைய தேர்தலை பற்றி கவலை, ஏழைகளுக்கு நாளை சாப்பாட்டுக்கு என்ன வழி, விடிந்தால் சாப்பாட்டுக்கு என்ன வழி என்ற கவலை, செல்வ சீமான்களுக்கு நாளைய தலைமுறை பற்றி கவலை. இங்கே கடல் கடந்து உழைக்கக்கூடிய சகோதரர்களாகிய நாம் எல்லாம் நாளைக்கு நாம் வயதான பிறகு, நாட்டி நரம்பு தளர்ந்த பிறகு, ஊரோடு ஒதுங்கிய பிறகு அமைதியாக வாழ வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும், சந்ததிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதற்காக இங்கே உழைக்க வேண்டும், பொருள் திரட்ட வேண்டும். இதுதான் அல்லாஹ் ஹலாலாக்கிய வழியில் நம்முடைய சிந்தனைகள். ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டல்லவா, அதற்காக நாம் சிந்தித்ததுண்டா, அதுதான் இங்கு உட்கார்ந்து அமல் செய்யும். இப்ப உட்கார்ந்திருக்கிறீர்கள் அல்லவா அல்லாஹ்வுடைய இல்லத்தில், அதாவது போனவர்களை நாம் போனவர்கள் நிச்சயமாக அவர் மீது நல்லெண்ணம் வைக்கிறோம். என்ன, அவர்கள் வேற ஏதாவது அறுவல் காரணத்தினால போயிருக்கலாம், அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. அவர்களுக்கு ஏதோ ஒரு அறுவல் இருக்கலாம், ஆனால் இருக்கிறவர்களுக்கு ஒரு எண்ணம் என்ன, நாம் ஏன் உட்கார்ந்திருக்கிறோம், இதுதான், இது ஒரு அமல், நாளைய தின வாழ்வுக்கான இது முன்னேற்பாடு. என்ன முன்னேற்பாடு, நாளைய தின மரணம், நாம் மரணித்து விட்ட பிறகு ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே சந்திக்கும் போது பதிவு செய்யப்படும். இன்ன நாள் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்ட போது பலரும் அவசர அவசரமாக சென்ற போது நீங்கள் எல்லாம் பள்ளியில் அமர்ந்தீர்கள், எதற்காக அமர்ந்தீர்கள், அல்லாஹுவாகி என்னுடைய வேத வசனத்தின் விளக்கத்தை, என் ரசூலுடைய போதனையின் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்றிக்காப்புடைய நீயத்தோடு உட்கார்ந்தீர்கள், அன்றைக்கு நீங்கள் அமல் செய்தீர்களவா, அதுடைய கூலி பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக இங்க உட்கார்ந்தது, அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், இட் இஸ் டைம் ஆஃப் இன்வெஸ்டிங். மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் நாம் பயிர் செய்வதற்காக, பயன்படுவதற்காக இப்போது அல்லாஹுடைய வங்கியில் நம்முடைய மூச்சுக்கள் டெபாசிட் செய்யப்படும். நம்முடைய மூச்சுக்கள் எல்லாம் அல்லாஹுடைய வங்கியில் இபாதத்தாக டெபாசிட் செய்கிறோம், மறுமையில் அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவோம். எனவே இது இன்வெஸ்டிங், வியாபாரத்தில் மூலதனம் இடுகிற நேரம், இது வேஸ்டிங், வீணான நேரம் அல்ல என்பதை எண்ணி பார்த்து நாம் அமர்ந்தோம் என்றால் இந்த உட்காரதில் கூட நாளைய தின மறுமை வாழ்வுக்காக நாம் சேமித்து வைக்கிறோம். எனவே மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வுக்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கல்லவா, அதுதான் நமக்கு மறுமையில் கை கொடுக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை அஞ்சி மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வை நினைத்து அதுக்கேற்ற அமல்களை வாழும் காலத்திலே செய்து கொள்ளுங்கள் என்ற வசனம் முதன் முதலாக ஒரு வசனம் சொல்லப்பட்டு அல்லாஹ்வின் அடியார்களே என்று இந்த நோன்புடைய தத்துவம் சொல்லப்படுகிறது. நோன்பு என்பது ஒரு இபாதத்து, எல்லா இபாதத்துகளுக்கும் மிக சிறப்பான இபாதத்து. இது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எதற்காக இந்த இபாதத்தை ஷரியத்தாக்கினான் என்று சொன்னால், முதல் பாயிண்டே மனதை பண்படுத்த, மனத்தை பண்படுத்தத்தான் இந்த ஏற்பாடு. மன பண்பாடு இருக்கிறதே, அதாவது மன தூய்மை, சக்திகா மனம் எவ்வளவு, அதாவது நோன்பினால மனம் தூய்மை எடுக்கும். உதாரணமா ஆபாச காட்சிகளை பேச பார்க்க வேண்டும் என்று ஆசை உள்ள மனிதன் கூட, ஆபாச பாடல்களை கேட்க வேண்டும் என்று ஆசை உள்ள மனிதன் கூட, கெட்ட வார்த்தையை பேசி பேசி பழக்கப்பட்ட மனிதனும் கூட நோன்பு வந்தவுடன் நாம் நோன்பு செய்யக்கூடாது என்று ஒரு எண்ணம் ஏற்படுதல்வா, இயல்பாக ஒரு தூண்டுதல் ஏற்படுதல்வா, அதுதான் மன தூய்மை. மன தூய்மை, மனப்பக்குவம், இது நோன்பின் மூலமாக ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த நோன்பை கடமையாக்கி உள்ளார். அது மட்டுமல்ல, உயர்ந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய மனதுக்கு இந்த நோன்பினால் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நோன்பினால தீமை செய்ய வேண்டும் என்று பழக்கப்பட்டவர்கள் கூட இந்த நோன்பு என்ற காரணத்தினால தீமை விட்டு விலகி இருப்பார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நோன்பு என்பது ஃபஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம், பாவம் செய்யாமல். அதாவது கேடயம்னு சொன்னா எங்க பயன்படுத்துவாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால நோன்பு கேடயம், அம்புகள் ஏவப்படுகிறது. போர்க்களத்தில் வீரர்கள் கேடயத்தை பயன்படுத்துவார்கள். எதிரிகள் அம்புகளை குறிவைத்து ஏவும் போது அந்த அம்புகளை தடுக்கக்கூடிய கேடயம். இங்கே அம்பு ஏவுகிற எதிரி யார் தெரியுமா? ஷைத்தான். ஷைத்தான் அம்பு ஏவுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அருமையாக சொன்னார்களே, ஒரு பெண்மணி முன்னோக்கி நடந்து வந்தால் அவளுடைய மார்பகத்திலும், அவள் பின்னோக்கி சென்றால் அவளுடைய பிஷ்டபாகத்திலும் பட்டக்ஸிலும் ஷைத்தான் அமர்ந்து ஆண்களுடைய பார்வைகளை ஈர்த்துக் கொண்டு இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆக ஒரு அந்த நேரத்தை பாருங்கள், இதுபோல ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்தை இருக்கக்கூடிய அம்புகளை பாய்ச்சுகிறார். எனவே ஷைத்தான் ஆசா பாசம் என்ற அம்புகளை ஏவும் போது அம்பு நம்மை தாக்காமல் தடுக்கக்கூடிய கேடயம் இது அஸ்ஸௌமு ஜுன்னத்தின், நோன்புதான் ஒரு கேடயம். எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு ஹதீஸ் இங்கே பதிவு செய்யப்படுது. சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 1770. அஸ்ஸியாமு ஜுன்னத்தின் என்னார், நரகத்திலிருந்தும் ஒரு கேடயம். எனவே யாராவது நோன்பாளியாக இருந்தால் ஃபலா யஜ்ஹத் யௌமைதின், நோன்பு வைத்த யாரேனும் அந்த நோன்பு வைத்துக் கொண்டு மடத்தனமாக செயல்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் பொதுவா சொன்னாங்க, ஃபலா யஜ்ஹல் யௌமைதின், நோன்பு வைத்த நாளில் மடத்தனமாக செயல்படக்கூடாது. யாராவது நம்மிடத்திலே மடத்தனமாக செயல்பட்டால் திருப்பி அவர்களை என்ன செய்யக்கூடாது, ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. நாம் என்ன சொல்ல வேண்டும், வல்யக்குள் இன்னி சாயமும், நான் நோம்பாளி, எப்ப நான் நோன்பு வச்சிருக்கேன், நோன்புக்கு வராத, தயவு செய்து ஆளக்கூடு, இதுதான் சொல்லணும். அதுக்காக நோன்பு வைத்த நேரம் வரையிலும் நான் நோம்பாளின்னு சொல்லுது சொல்ல நினைக்கிறாங்க, ஏசினியா வாவா இஃப்தாரபுர உணவு வகை பார்த்துறேன். என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னா, நான் நோன்பு வைத்திருக்கிறேன், இன்னி சாயமன், நான் நோன்பாளி, சண்டைகள்னா அப்ப இஃப்தாரபுர வரணும் அர்த்தம் இல்ல. அந்த நோன்பு அப்படியே சார்ஜ் பண்ணணும். அதாவது நோன்புல பகல் நேரத்தில் மட்டுமில்ல, நம்ம என்ன செய்யறோம், இந்த பேட்டரி சார்ஜ் லைட்டை பார்த்திருப்பீங்க, பேட்டரி நமக்கு எப்போது தேவைப்படுது, இரவு நேரம் பேட்டரி தேவைப்படுது. எனவே அந்த லைட்டை, பேட்டரி இல்லாத அந்த அதாவது சார்ஜ் லைட்டை என்ன செய்கிறோம், சார்ஜர் விளக்கு நமக்கு தேவை இரவு நேரம், ஆனா பகல் நேரம் ஃபுல்லா அது என்ன செய்து உறிஞ்சுது. பகல் நேரம் மின்சாரத்தினுடைய ஆற்றலை, எலக்ட்ரிக் பவரை அந்த சார்ஜர் லைட்டை உறிஞ்சிக் கொண்டு இரவு நேரம் பயன் தருகிறது. அதே போல பகல் நேரம் சைத்தானை விரட்டக்கூடிய கேடயமான நோன்பை நாம் ஏந்திக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பகல் நேரம் நோன்பு தந்த பக்குவம் இரவில் உரிக்க வேண்டும். அதுக்காக வேண்டி என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன டைரக்டா பார்க்கும்போது, நோன்பு வைத்தவர்கள் மடத்தனமாக பேச வேண்டாம், செயல்பட வேண்டாம், யாராவது சண்டைக்கு வந்தா திருப்பி ஏசாமல் திட்டாமல், இன்னி சாய்மன், நான் நோன்பாளி என்று சொல்லட்டும் என்று சொன்னா, மகரிபுடைய வாங்க சொன்னா நோன்புடைய டைம் முடிஞ்சு, அதனால உன்னை ஒருகை பாத்துறேன், நீ அப்புறம் வருவாயில்ல பள்ளிவாசல் இஃப்தாருக்கு, அப்புறம் நோன்பு அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சுலா, திருப்பி பேசுறேன், பேச முடியுமா, கூடாது. என்ன அந்த பகல்ல ஏற்ற பக்குவத்தை நைட்டூரிலும் அது சார்ஜர் மாதிரி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பண்பாட்டை தருவதுதான் நோன்பு. அடுத்து பாருங்கள், ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய அந்த ஒரு முஸ்லிம் நோன்பு வைத்தால் எவையெல்லாம் நோன்பு வைக்கின்றன, அவனுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நோன்பு வைக்கின்றன, வாயும் மட்டுமல்ல. ஏன்னா நமக்கு வாய் தானே, அதிலும் கூட நம்ம ஒரு விஷயம், நம்முடைய வாய் என்பது உறுப்புகள் வழியா தண்ணி நுழையக்கூடாது, அது சரியத்து சட்டத்தையும் வைதபை நினைவூட்டுவோம், மூக்கு வழியாக தண்ணீர் நுழையக்கூடாது. மூலிகை குடித்தால் தண்ணீர் நுழையும் என்றால் அந்த மூலிகை குளிப்பதில் பேணுதலாக இருக்க வேண்டும். காது வழியா தண்ணி போகக்கூடாது, மூக்கு வழியா போகக்கூடாது. நான் தொடக்கத்தில் கூட நினைவூட்டினேன், எந்த அளவுக்கு பக்குவம் என்று சொன்னால், உமிழ்நீரை நாவின் நுனியிலே திரட்டி நாக்கை வெளியே நீட்டி அதை உள்ள எடுத்தாலே நோம்ப முடியுது. நம்முடைய உமிழ்நீர் தான், ஆனா அதுக்காக எச்சில சேமிக்கமல்ல, எச்சிலை முடிங்கிக் கொண்டே இருக்கிறார். கபம் வந்தால் துப்பிவிட வேண்டும், கபம் வந்தால் சளி வந்தால் துப்பிவிட வேண்டும். சளி இல்லாமல் சாதாரண தெளிவான எச்சில் உமிழ்நீர், அந்த உமிழ்நீரை எவ்வளவு வேணுமானாலும் முழுங்கி வைத்துலாம், வாயிலே ஸ்டாக் செய்து கூட முழுங்கலாம், ஆட்சேபம் இல்லை. ஆனா வாய்க்கு உள்ளே இருக்கிற உமிழ்நீரை சேமித்து வைத்து அதை விழுங்கினாலும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த உமிழ்நீரை நாவின் நுனியில் தொகுத்து சேகரித்து வெளியே நீட்டி உள்ளே எடுத்தா அது வெளிப்பொருள் உள்ளே புகுந்ததாக மாறிவிடும், அப்போது அதை விழுங்கக்கூடாது. அவ்வளவு பத்தியம், அவ்வளவு பேணுதல், அவ்வளவு பெரிய பக்குவம் நம்முடைய நோன்பு. இது வந்து திடப்பொருள் திரவப்பொருள் நுழைவது. ஆனா இன்னும் நம்முடைய உறுப்புகள் எப்படி நோன்பு வைக்கிறது, இங்கே விளக்கம் சொல்கிறார்கள். முதலில் கெட்ட வார்த்தை பேசாமல் நாவு நோன்பிருக்கிறது, கெட்ட செயலில் ஈடுபடாமல் உறுப்புகள் நோன்பிருக்கின்றன. அதே போல அந்த நாவின் நோன்பு விளக்கம் சொல்கிறார்கள். முதல்ல புறம் பேசுவதை விட்டுவிட வேண்டும். புறம் பேசுவது தெரியுமா, சில ஊர்கள்ல பள்ளி வாசல்ல வந்து ரெண்டு செக்ஷன், அகம்பள்ளி புறப்பள்ளி. ஒருத்தர் கேட்டாரு, இந்த பள்ளி வாசல்ல ஏன் இந்த பகுதி புறம்பே, இது அகம் பேசாதீர்கள் புறம் பேசுங்க. அந்த புறம்னா தமிழ்ல ரெண்டு அர்த்தம் இருக்கு, புறம்னா அவுட், அகம் உள்ளே புறம் வெளியே. ஆக புறம் பேசுவதற்கென்றே சில பள்ளிவாசல்ல பித்னாக்கல்ல வைத்திருப்பார்கள் சில ஊர்கள். நான் நம்முடைய ஊர் காட்சிகளை வர்ணிக்கிறேன், இங்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட சூழல், அது ஒரு விஷயம். ஆக இங்க எப்படின்னா பள்ளிவாசல்ல உள்பள்ளி வெளிப்பள்ளி என்று சொல்லி மகர் நோம்பாளிகள் வயதானவர்கள் பள்ளிவாசல் உட்கார்ந்துருவாங்க. என்ன செய்வார்கள், சிலர் குரானை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், சிலர் வெளிப்பள்ளியில் உட்கார்ந்து புறப்பகுதியிலே உட்கார்ந்து அதுக்கு பேரே வச்சான் புறப்பள்ளி. புறப்பள்ளியில் பேசுவது தெரியுமா, புறம் பேசுவது, ஊரை பற்றி உலகத்தை பற்றி. அதாவது யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்தால் அவர்களை பற்றி பள்ளிவாசல் பற்றி தான் பேசுவாங்க. பல இடங்களில் பார்த்திருக்கேன், நாமெல்லாம் இங்கே எந்த நிலையில் உழைக்கிறோம், எந்த நிலையில் பொருளை திரட்டுகிறோம், எதை எதையெல்லாம் எதிர்கொள்கிறோம், அது உங்களுக்கும் உங்களை படைத்த ரப்புக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஊருக்கு செல்லும் போது அந்த நேரத்திலே பள்ளிவாசல்ல வயதானவர்கள் இன்ன வீட்டில் இன்னார் ஊர்ல இருந்து வந்திருக்கிறான் தெரியுமா விஷயம் அப்படின்னு இவர் ஆரம்பிப்பார். இன்னொருத்தர் சுவாரஸ்யமா கேட்பார், சொல்லுங்க சொல்லுங்க. எதற்காக சொல்லியிருந்தா இந்த அளவுக்குள்ள விஷயத்தை ரமலான் கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். மற்ற நேரங்களை விட ரமலான்ல ஊர் கதை பேசுவதற்கு, ஊர் வம்பு பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் பேசுவது புறம். இந்த புறத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அடுத்தவர்களை பற்றி பேசுகிற புறம் அது உண்மையாக இருந்தால் அது ஒரு குற்றம், பொய்யாக இருந்தால் பொய் பேசிய குற்றம் கூட. சிலர் சொல்லுகிறார்கள் புறம் பேசினாலும் கூட என்ன உண்மைத்தானுங்க சொன்ன, பொய் இல்லை உண்மைத்தான், சரி உண்மையாக இருக்கட்டும். அவர் இல்லாத நேரத்தில் இதை சொல்கிறாரே, தவறென்றால் நேரடியாக சொல், தவறை சொல்லலாம், மார்க்கம் அதை மறிக்கிறது. ஆனால் தம்பி நீ செய்வது இது தப்பு, அண்ணே இது தப்பு சொல்லலாம். ஆனால் இல்லாத நேரத்தில் சொல்லி காட்டுவதுதான் ஹைபத்து. அது அரபியிலே ஹைபத்துன்னு பேர் வச்சாங்க. ஹைபத்துனா வாய்பு, வாய்புனா ஆப்சன்ட், அதாவது புறம் பேசக்கூடியவர்கள் நாய்கள் என்று சொல்லாமல் சொல்ல ஆங்கிலேயன் அந்த புறத்துக்கு பேக் பைட்டிங் பேசுறான். அதனுடைய துணிச்சலா வந்து நெஞ்சுக்கு நேரே பேசக்கூடிய செஸ்ட் பைட்டிங் இல்ல, பேக் பைட்டிங் முதுக கடிப்பது. அவன் கோளை நேருக்கு நேரின்றி நெஞ்சில் ஒரு துணிவின்றி முதுகுக்கு பின்னால பேசுறவன் தான் புறம் பேச்சுக்காரன். அல்லாஹு குர்ஆன் ஷரீஃபில எப்படி சொல்லி காட்டுகிறான், உங்களில் யாரேனும் தன் உடன் பிறந்த சகோதரனுடைய மாமிசத்தை அவன் இறந்த பிறகு மையத்தான பிறகு அதை கிழித்து சாப்பிட விரும்புவார்களா, எவ்வளவு கடுமையான உண்மை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது பிணத்தினுடைய மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் புறம் பேசுவோம். நோன்பு வைத்தவர்கள் ஒருபோதும் புறம் பேசக்கூடாது. பொதுவாக அல்லாஹ் புறத்தை கடுமையாக கண்டிக்கிறார். பொதுவாக புறம் பேசுவதே தப்பு என்று சொன்னால் டபுள் தப்பு நோன்பு வைத்துக் கொண்டு பேசுவது. அதனால தான் நோன்பு வைத்தவர்களே ஹைபத்தை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும், புறம் பேசக்கூடாது. பிணத்தை சாப்பிடுவதற்கு சமம், நமக்கு கேட்டாலே வெறுப்பா இருக்கு. அல்லாஹ் சொல்லி தந்த உதாரணத்தை பாருங்க, புறம் பேசுகிறவர்களே நீங்கள் பிணத்தை சாப்பிடுறீங்க, அதில் எந்த பிணத்தை, உங்கள் உடன் பிறந்த சகோதரன் மரணித்த பிறகு அந்த மரணித்த மாமிசத்தை குத்தி கிழித்து சாப்பிடுவீர்களா, அது எவ்வளவு ஈனத்தனமான செயல், அதற்கு சமம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது. எனவே பிணத்தை சாப்பிடுவது யார் தெரியுமா, கழுகுகள் சாப்பிடுகின்றன. எனவே பிணந்தின்னி கழுகுகளே அல்லாஹ் சொல்லாம சொல்றான், புறம் பேசக்கூடியவர்களே நீங்கள் எல்லாம் பிணந்தின்னி கழுகுகள், பிணந்தின்னம் நாய்கள். ஆங்கிலத்தில் உள்ள அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, நாய் எப்ப சாப்பிடு தெரியுமா, ஒரு நாய் பிணத்தை சாப்பிட்டா அது வெறி நாயா மாறும்னு சொல்லுவாங்க. ஆக அல்லாஹ் சொன்ன வார்த்தையே அந்த பிணத்தை சாப்பிடுகிறவர்கள் புறம்பேசணும்னு சொன்னா ஏ வெறிநாயேன்னு அல்லாஹ் சொன்னதாக அர்த்தம். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நம்ம ஆய்வு செய்கிறோம், ஆய்வு செய்து நமக்கு உள்ள கிடைக்கிற அர்த்தம் என்னமா, நாய் சாதாரண நாய் பிணத்தை சாப்பிடாது, சாதாரண நாய் கூட அறுக்கப்பட்ட துண்டுடைய மாமிசம் கிடைத்த அடித்து சாப்பிடும், ஆனா பிணத்தை கடித்து சாப்பிடுவது வெறிநாய், அதனால நாய்கள் வெறிநாயாக மாறுவதாக சொல்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஏ வெறிநாயே என்று அல்லாஹ் சொன்னதை சேப்பிடு, ஏ பிணந்தினை கழுகை என்று சொன்னதுக்கு சமம். அல்லாஹ் கூறுகிறான் இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் பிணந்தின்னு புறம் பேசுவது, யாரேனும் அதை விரும்புவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே நோன்பு வைத்தவர்களே அந்த புறப்பேச்சை தனியாக விட்டு விடுங்கள். அடுத்து நமீமத்தி அனில் ஒய்பத்திவன் நமீமா, நமீமத்தின் அர்த்தம் என்னமா கோழு மூட்டு, இந்த கோழு மூட்டுதுன்னா அதுல பாருங்க எவ்வளவு பெரிய கொடிய பாவம், கோழு மூட்டுகிற நேரத்திலே கோல் மூட்டியவன் பல நேரத்தில் சிக்கலுக்காக வரலாற்றில் பல நிகழ்ச்சிகள், யார் யாரெல்லாம் அடுத்தவர்களை பற்றி கோல் மூட்டுவதற்கே குடிய பாவம், நண்பர்களாக பழகி இருப்பார்கள் நல்ல உள்ளங்களுக்கு மத்தியில் இடையில ஒருத்தன் புகுந்தா, நம்ம புராண பாஷையில சொல்லுவாங்க நாரதர் வேலை சகுனி வேலை, நாரதர் வேலை நல்ல உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பு ஏற்படுத்துவ பிணக்கம், அதாவது கோல் மூட்டுவது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம், முனாஃபிக்கினுடைய செயல்பாடு. எனவே நல்ல உள்ளங்களை பிளவுபடுத்துவதற்காக, தூயவர்களுக்கு மத்தியில் துண்டாடுவதற்காக, அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே பகமை மூட்டுவதற்காக, இதற்கென்று சில காட்சிகள் உலகத்தில் காணப்படுகின்றன. கோல் மூட்டுகிற கொடிய பாவம் அது மிக அது நடைமுறையில் பரவலாக காணப்படுவது, அதாவது புறத்துக்கும் கோலுக்கும் சின்ன வித்தியாசம், புறம் என்பது அடுத்தவர்களை பற்றி பேசி அது அதோடு முடித்து விடுவது, கோல் மூட்டுவது என்று சொன்னால் இல்லாத செய்தியை சொல்லி அல்லது இருப்பதாக இருந்தாலும் அதனுடைய ரியாக்ஷன், புறத்தின் மூலமாக இல்லாத ரியாக்ஷன், கோல் மூட்டுவதன் மூலமாக இருவருக்கு மத்தியில் நட்பை துண்டிப்பது உறவை முறிப்பது. சில நேரங்களில் பாருங்க நெருக்கமா இருப்பாங்க அண்ணன் தம்பிகள், அண்ணன் தம்பி நெருக்கமா இருக்கும் போது சொந்தங்கள்ல பந்தங்கள்ல யாராவது பிடிக்காதவர்கள் இந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே இல்லாத பொல்லாத சொல்லி அவர்களுக்கு மத்தியில் கோல் மூட்டி விடுவது, அதற்கு பிறகு அந்த குடும்பம் துண்டாடும். எனவே ஒரு குடும்பத்தை திண்டாட வைக்க துண்டாட செய்வதற்காக அண்ணன் தம்பிக்கு மத்தியில் மாமன் மச்சானுக்கு மத்தியில் சொந்தம் பந்தங்களுக்கு மத்தியில் அந்த நெருக்கத்தை இணக்கத்தை துண்டிப்பதற்காக சொல்லுகிற கொடிய வார்த்தை கோல் மூட்டுதல், அதுவும் நோன்பில் மிக கொடிய பாவமாக கருதப்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு மனிதனும் எப்படி கற்புள்ள தன் தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கிறான், ஆனா அந்த கெட்ட வார்த்தை உள்ளே இருக்கிறது தமிழ்நாட்டில், அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா அவன் தந்தையினுடைய தாய்மையின் தீமையை தந்தையினுடைய தன்மையை இழிவுபடுத்துகிற மாதிரி கெட்ட வார்த்தை, அந்த கெட்ட வார்த்தை அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல கெட்ட வார்த்தையோடு பொய் பேசக்கூடாது, அபாண்டம் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்பதற்கு நாம் விளக்கம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் புகுத்தான் அபாண்டம். அபாண்டம் என்பது உதாரணமாக சுத்தமான வாழ்வழுகிற ஒரு மனிதனை பார்த்து அவன் எப்படி பெற்றவன் தெரியுமா, அவன் சுரண்டல் பேர்வழி, அவன் லெஞ்ச பேர்வழி, அவன் ஏமாத்து பேர்வழி, அவன் புத்திநாட்டுக்காரன், அவன் பொய் சொல்றவனு நல்லவர்களை பற்றி பேசுகிறது புகுத்தான். ஒருத்த உண்மையிலேயே பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறார், பொய் சொல்லக்கூடியவனை பொய் சொல்லக்கூடியவன் பித்தலாட்டுக்காரன்னு சொன்னா அது வந்து ஹைபத்து, ஆனா உண்மையிலே பொய் சொல்லாதவனை பத்தரை மாற்றி தங்கத்தை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடியவனை பார்த்து அபாண்டமான வார்த்தைகள் சொல்வது மிகப்பெரிய பாவம். இவைகள் எல்லாவற்றை விட நோன்பில் ஒதுங்கி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அருமையான பெருமக்களே இதை சொல்லி குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாம், இஸ்லாம் நம்மை அழைப்பதும் இஸ்லாம் நம்மை ஆர்வமூட்டுவதும், இஸ்லாம் நமக்கு ஆர்வமூட்டுவதும் இஸ்லாம் நம்மை தூண்டுவதும் இஸ்லாம் அழைப்பதும் இப்படிப்பட்ட நோன்பு நோக்க வாருங்கள் என்று ஒரு ஹதீஸை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 1690 ஹதீஸ் எண் இப்னு மாஜாவில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், மல்லமதை கவுல ஸூரி வல் அமல பிஹி ஃலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஹாமஹு வ ஷராபஹு, ஒரு மனிதன் இத்தகைய நோன்பை நோக்காமல் பொய் சொல்லுவதை விடவில்லை, பொய்யான செயல்பாடை விடவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் நோன்பு வைத்து அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை. இவர்கள் நோன்பு வைத்தால் என்ன வைக்காமல் இருந்தால் என்ன, அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை, நாம் உணவை விட்டு விடுவதால் தண்ணீரை விட்டு விடுவதால் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அருமையான பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். நாமெல்லாம் உணவை விட்டுவிட்டு வாழ்கிறோம். பகல் நேரம் அல்லாஹ்வுக்காக உணவை விடுகிறோம். பசி கடுமையாக வயிற்றை கிள்ளினாலும் அந்த உணவை விடுகிறோம். தாகம் தவிக்க வைத்தாலும் கொளுத்தும் வெயில் காலத்திலும் தண்ணீரை விடுகிறோம். இது எதற்காக? அல்லாஹ்வுடைய லட்சியத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் பொய்யான பேச்சை விடவில்லை, பொய்யான செயல்பாடை விடவில்லை என்று சொன்னால் வெறுமனே நோன்பிருப்பதனால அல்லாஹ்வுக்கு அந்த நோன்பு தேவையில்லை. இவன் தாகத்தை உணவை விடுவதாலும் தானத்தை விடுவதிலும் அல்லாஹ்வுக்கு இந்த வீண் நோன்பு தேவையில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம்முடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாக ஆக்குவானாக. நிறைவாக இதில் இடம்பெற்ற ஹதீஸை மட்டும், ஒரே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது, ஹதீஸை மட்டும் சொல்லி விளக்கம் இன்ஷா அல்லாஹ் இரவு சொற்பொழிவில் இன்னொரு முறை தொடரும். ரப்ப சாயிமன் லைஸ லஹு மின் சியாமி இல்லல் ஜுஹ் வ ரப்ப காயிமன் லைஸ லஹு மின் கியாமி இல்லஸ் ஸஹர். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு நோக்கிற காரணத்தினால் பசியை தவிர அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் மறுமை பயனே இல்லை, வெறும் பசிதான், வெறும் வேஸ்டான பசி. எத்தனையோ நபர்கள் இரவு நேரம் தூங்காமல் கண்விழித்து வணங்குகிறார்கள், அந்த வணக்கம் எல்லாம் இல்ல சகர், வீணான கண்விழி திரை தவிர பயனில்லை. ஏனென்றால் அந்த இபாதத்தில் யதார்த்தம் இல்லை. போலித்தனமாக மக்களை ஏமாற்றுவதற்காக உலகத்துக்கு காட்டுவதற்காக செய்தால் அதிலே எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கடைசியில் சொல்கிறார்கள். மூமினை பொறுத்தவரை இன்னல் மூமினல் இதுரிக்கு ஹுஸ்னு குலுக்கி தரஜத் சாயிமல் காயிம். எனவே நாமெல்லாம் நற்குணம் ஹுஸ்னு குலுக் எனப்படுகிற நற்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரை தன்னுடைய நற்குணத்தின் மூலமாகத்தான் தரஜத் சாயிமல் காயிம். பகல் நோன்பிருந்து இரவு நேரம் தூங்காமல் நின்று வணங்குகிறார்களே, அத்தகைய நோன்புடைய பாக்கியத்தை பெற வேண்டுமானால் நற்குணம் வேண்டும். சண்டை செய்யக்கூடாது, சச்சரவு செய்யக்கூடாது, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது, உறவை முறிக்கக்கூடாது, பகையை வளர்க்கக்கூடாது, பாசத்தை வளர்க்க வேண்டும். இப்படி நற்குணத்தோடு இருந்தால் அந்த நோன்பு பயன் தரும் என சொல்லி கடைசியில் சொல்கிறார்கள். நோன்பு திறப்பதற்காக ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குங்கள். தலைப்பு செய்ய முடிக்கிறேன். அது குறித்த ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய நோன்பை திறக்க உதவி செய்தால் நோன்பு வைத்தவர்களுக்கான கூலி, அதில் எந்த குறைவில்லாமல். உதாரணமா ஒருத்தர் நோன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு இன்னொருத்தர் நோன்பு திறக்க வகை செய்கிறார், அது ஒரு பேரீச்சம்பளத்துடைய ஒரு துண்டாக இருந்தாலும் நோன்பு திறக்க வகை செய்தால் இவர் நோன்பு வைத்தால் என்ன கூலி? அந்த கூலி கிடைக்கும். ஆனா ஏற்கனவே அவர் நோன்பு வைத்திருக்கிறார். நோன்பு வைத்துக் கொண்டு பிறருடைய நோன்பை வைக்கும் போது டபுள் நோன்பு. இப்ப நினைத்து பாருங்க, சிலருக்கு 60 நோன்பு கிடைக்கும். வைத்தது எத்தனை நோன்பு? 30 நோன்பு. 30 நோன்பு வைத்தவர்கள் 30 நாளும் நோன்பாளி நோன்பு திறக்க வகை செய்கிறான்னு சொன்னா 60 நோன்புடைய பயனை பெறுகிறார்கள் என்று தலைப்பு செய்தியை சொன்னோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம்முடைய நோன்பை அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாக, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இலக்கணங்கள் பெற்ற நோன்பாக, அஹ்லாக்குல் எனப்படுகிற பண்பாடுகள் மிகுந்த மூமினாக நம்மை ஆக்கி.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.